السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله، نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله، صلى الله وسلم وبارك على نبينا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا. أما بعد، فيقول الله تبارك وتعالى في محكمه التنزيل: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. ألف لام، ذلك الكتاب لا ريب فيه، هدى للمتقين الذين يؤمنون بالغيب ويقيمون الصلاة ومما رزقناهم ينفقون. وقال الله تبارك وتعالى: شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان، فمن شهد منكم الشهر فليصم، ومن كان مريضا أو على سفر فعدة من أيام أخر. وقال الله تبارك وتعالى: وننزل من القرآن ما هو شفاء ورحمة للمؤمنين ولا يزيد الظالمين إلا خسارا. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: إن لكل أمة شرفا، وشرف أمتي القرآن. وقال عليه الصلاة والسلام أيضا: خيركم من تعلم القرآن وعلمه. وقال عليه الصلاة والسلام أيضا: من قرأ سورة البقرة يكون له شفيعا أو شهيدا يوم القيامة، أو كما قال عليه الصلاة والسلام. صدق رسول الله صلى الله عليه وسلم. மரியாதை குறி உலமா பெருமக்களே, பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் எமது ஆயுளில் மற்றும் ஒரு ரமலானை நெருங்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறான். இதற்கு முன்பும் பல ரமலான்களை சந்தித்தோம். இப்பொழுதும் ஒரு ரமலானை நெருங்கிக் கொண்டிருக்கிறோம். இதற்கு பிறகு வரக்கூடிய ரமலான்களில் உலகத்தில் இருப்போமா, அல்லது இருந்தாலும் எந்த நிலையில் நாம் மாற்றப்பட்டிருப்போம், எந்த சூழலில் இருப்போம், எந்த உடல்நிலையில் இருப்போம், எந்த மனோநிலையில் இருப்போம் என்பதை யாருக்கும் சொல்ல முடியாது. ஆகவேதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித்தந்தான், நல்ல விஷயங்கள் எப்பொழுது கைக்கு நெருங்குறதோ, அந்த காரியத்தை செய்வதற்கு சந்தர்ப்பம் கிடைக்கிறதோ, பின்பு செய்யலாம் என்று அதனை பிற்போட வேண்டாம். நல்லது செய்யக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கிறதா, அதை பிற்படுத்தாமல் உடனடியாக செய்து விடுங்கள். அல் ஹைருலா யுஅக்கர், நல்ல விடயம் பிற்படுத்தப்பட மாட்டார். இனி வரும் ரமலானிலே செய்யலாம் என்று ஒரு முஃமின் சிந்திப்பானேயானால் அவர் நிச்சயமாக ஒரு பொதுபோக்குக்காரராக இருப்பார். இல்லை, கிடைக்கின்ற இந்த ரமலானிலே அந்த ரமலானை பயன்படுத்தி முழுமையான ஒரு பிரயோஜனத்தை அடைவோம் என்று ஒரு முஃமின் தீர்மானிக்கிறாரா, இவர் நிச்சயமாக ஒரு புத்திசாலி. ரமலானை கொண்டு சரியான லாபம் ஈட்டியவர், ரமலானை சரியாக பயன்படுத்தியவர், வீணர்களுடைய பட்டியலில் இணைக்கப்படாதவர். அந்த வகையிலேதான் அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் ரமலானுடைய மாதத்துடன் பல சிறப்புகளை இணைத்து வைத்திருக்கின்றான். அந்த சிறப்புகளில் ஆகப்பெரிய சிறப்புகளில் ஒன்றுதான், அல்லாஹ் அவனுடைய பேச்சை அவனுடைய கலாமை இந்த மாதத்துடன் இணைக்குகின்றான். குர்ஆன் என்பது என்ன? அல்லாஹ்வுடைய பேச்சு. ஒவ்வொரு மனிதனும் அவனுடைய பேச்சை அவனுடைய கருத்தை மற்றவனிடம் பரிமாறுகிறான். நாங்கள் எங்களுடைய கருத்துக்களை பயான்களினூடாக பரிமாறுகிறோம். ஒரு மனிதர் அவருடைய கருத்தை சிந்தனையை அவருடைய நண்பருக்கு பரிமாறுகிறார் கதைப்பதனூடாக. ஒரு ஆசிரியர் அவரிடத்தில் உள்ள அனுபவங்களை பாடத்தினூடாக மாணவர்களுக்கு பகிர்கிறார். முழு உலகத்தில் உள்ளவர்களையும் படைத்து பாதுகாத்து ரிசுக்கு கொடுத்து முழு நேரமும் கண்காணித்துக் கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹ் அவனிடத்தில் இருப்பவைகளை அடியார்களுடன் பரிமாறிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் தான் அவனுடைய கலாம் குர்ஆன். குர்ஆன் என்பது என்ன? அல்லாஹ் அடியார்களுடன் பேசுகிற பேச்சு, எனது ரப்புடைய பேச்சு. என்ன, எனக்கு எந்த ரப்பு உணவு தாரானோ, எந்த ரப்பு எனக்கு ஆபத்துகள் வராமல் முழு நேரமும் பாதுகாக்கிறானோ, எந்த ரப்பு அநியாயக்காரனை பிடிக்கிறானோ, எந்த ரப்பு அநியாயத்துக்கு நீதி பெற்று தருகிறானோ, எந்த ரப்பு என்னுடைய நோயை குணப்படுத்தினானோ, எந்த ரப்பு என்னுடைய மனைவியையும் பிள்ளைகளையும் சந்தோஷமாக என்னுடன் வாழ வைத்திருக்கிறானோ, எந்த ரப்பு நான் சுவாசிப்பதற்கு காற்றை அனுப்புகிறானோ, எந்த ரப்பு நான் சாப்பாட்டை நினைக்க முன்னாலேயே எனக்குரிய சாப்பாட்டை ஏற்பாடு செய்திருக்கிறானோ, எந்த ரப்பு நான் தூங்கிக் கொண்டிருக்கும் போது எனக்கு ஆபத்து வராமல் பாதுகாவலர்களை நிறுத்தி வைத்திருக்கிறானோ, அந்த ரப்புடைய கலாம் தான் அல் குர்ஆன். உலகத்தில் எந்த ஒரு பேச்சும் அல்லாஹ்வுடைய குர்ஆனுக்கு சமமாகவோ அதற்கு நிகராகவோ அதற்கு உயராகவோ வரவே முடியாது, அது யாருடைய பேச்சாக இருந்தாலும் சார். ஹதரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேச்சுகள் தான் ஹதீஸ். அந்த ஹதீஸுக்கு கூட குர்ஆனுடைய அந்தஸ்துக்கு போக முடியாது. அல்லாஹ்வுடைய கலாம். ஆனால் அந்த ரப்புடைய குர்ஆனுக்கு இந்த முஸ்லிம் சமுதாயம் தற்காலத்தில் கொடுக்குகின்ற மரியாதை என்ன? நம்முடைய உள்ளத்தில் இந்த குர்ஆனுக்குள்ள மதிப்பு என்ன? மதிப்பு இருக்குதா? உண்மையில் மதிப்பும் மரியாதையும் உதட்டில் இருக்கிறதா, நெஞ்சில் இருக்கிறதா? குர்ஆனை மதிக்கிறோமா? மதிக்கிறவர்கள் எப்படி நடப்பார்கள்? மதிப்பது என்பதை குர்ஆனை முத்தமிடுவது மட்டுமல்ல, குர்ஆன் இருக்கிற இடங்களுக்கு காலை நீட்டாமல் இருப்பது மட்டுமல்ல, குர்ஆன் விழுந்தால் அதை தூக்கி உயர்ந்த இடத்தில் வைப்பது மட்டுமல்ல, குர்ஆனுடைய மதிப்புள்ளவர் குர்ஆனை ஓதுவார், குர்ஆன் சொன்னதை அமல் செய்வார், குர்ஆன் ஹராமாக்கியதை விடுவார், குர்ஆனை தன்னுடைய மனைவி மக்களுக்கு கற்றுக் கொடுப்பார். இதுதான் குர்ஆனுடைய மகத்துவம் உள்ளவர். அதனால்தான் அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் அவருடைய குர்ஆனுடைய ஆகப்பெரிய சூரா சூரத்துல் பக்கரா, குர்ஆனில் உள்ள ஆகப்பெரிய சூரா 286 ஆயத்துகள், 2.5 ஜுஸூகளில் உள்ள அந்த சூரத்துல் பக்கரா, இதை எப்படி அல்லாஹ் துவங்குகின்றான்? அலிஃப் லாம் மீம், முதல் வார்த்தைக்கே உலகத்துக்கே கருத்து தெரியாது. அலிஃப் லாம் மீம் யாருக்கு கருத்து தெரியும்? யாசீன் யாருக்கு கருத்து தெரியும்? தோஹா யாருக்கு கருத்து தெரியும்? ஹாமீம் தெரியவே தெரியாது. சிலர் இப்படி இருக்கலாம் என்று அனுமானங்களை சொன்னார்களே தவிர அதனுடைய சரியான விளக்கம், இந்த வார்த்தைகளுக்குரிய கருத்து அல்லாஹுக்கு மட்டும் தெரியும், வேறு யாருக்கும் தெரியாது. அதன் மூலம் அல்லாஹ் உணர்த்துகிறான், நீங்கள் உங்களை எவ்வளவு பெரிய அறிவாளிகள் ஞானவான்கள் புத்திஜீவிகள் என்று இடை போட்டாலும் குர்ஆனுக்கு முன்னால் நீங்கள் அனைவர்களும் இயலாதவர்கள், உங்களுக்கு அர்த்தம் தெரியாது. அதை சொல்லிவிட்டு அல்லாஹ் என்ன சொல்றான், இதோ இருக்கிறது என்னுடைய கிதாப், வேதம், என்னுடைய கலாம் இருக்கிறது குர்ஆன், லா ரைப ஃபீ, சந்தேகப்பட எதுவுமே அதில் இல்லை. வேற எதையும் படித்து நீங்க சந்தேகப்படலாம், அவர் அப்படி சொல்றார் அது சரியோ சந்தேகப்படலாம், இவர் இப்படி ஒரு கருத்தை சொல்லுகிறார் அது பொய்யாக இருக்குமோ என்று சந்தேகப்படலாம். குர்ஆனில் சந்தேகம் என்ற பேச்சுக்கு இடமே இல்லை. சந்தேகப்பட்டால் அவர் முஸ்லிமும் இல்லை. ஒரு கிறிஸ்துவர் அவர் இஸ்லாத்தை தழுவுகிறார். சாதாரண ஒரு மனிதர், சாதாரண மனிதர் அல்ல, அவர் ஆய்வு செய்யும் ஒரு பெரிய ஆய்வாளர். அவரிடத்தில் கேட்கப்படுகிறது, நீங்கள் ஏன் திடீரென்று இஸ்லாமிய மதத்தை தழுவினீர்கள்? அவர் என்ன சொன்னார், நான் எல்லா மதங்களையும் தேடினேன், ஒவ்வொரு மதத்தில் உள்ள அவர்களுடைய வேத நூல்களை எடுத்து படித்தேன். அது மட்டுமல்ல, மதங்களை பற்றி ஆய்வு செய்த பெரும் பெரும் பேராசிரியர்களுடைய நூல்களை படித்தேன். பல்கலைக்கழகங்களில் உள்ள நூல் நிலையங்கள் லைப்ரரிகளை போய் பார்த்தேன். எல்லா நூல்களிலும் எழுதுபவர்களுக்கு ஏதோ ஒரு சந்தேகம் இருக்கிறது, இதுல பிழை இருக்குமா, அதனால முன்னுரையில் எழுதுறாங்க, யாராவது இதுல பிழை கண்டால் சுட்டி காட்டவும், அடுத்த பதிப்பிலே திருத்திக் கொள்கிறோம், அடுத்த பிரிண்ட்ல திருத்துறோம், அல்லது அந்த புத்தகம் முடிந்த இடத்தில் அதை எழுதுறாங்க. எல்லாரும் எழுதியிருக்கிறாங்க. என்ன அதிசயம், முஸ்லிம்களுடைய வழிகாட்டியான வேத நூலான குர்ஆனை எடுத்து படிப்போம் என்று குர்ஆனை திறந்தேன். முதல் பேஜ், முதல் பக்கமே இந்த கண்ணில பட்டுச்சு. தொடர்ந்த உடனே முதலாவது என்ன சொன்னான், இதுல சந்தேகப்படவே இல்லை. அப்படி அடிச்சு சொல்றதாக இருந்தால் ஒரு தெய்வத்துக்கு தான் சொல்லிடுவேன், வேற யாருக்கும் இல்லையா? குர்ஆன் மட்டும்தான் இதுல சந்தேகம் இல்லை என்று ஆணித்தரமாக சொல்லுகிறதே. அதனால் இந்த இஸ்லாம் உண்மை என்ற முடிவுக்கு வந்தேன், முஸ்லிமாகிவிட்டேன். ஆனால் குர்ஆன் எல்லாருக்கும் ஹிதாயத்து கொடுக்காது, குர்ஆன் எல்லாருக்கும் வழிகாட்டாது, சுவர்க்கம் போற வழியை காட்டி தராது. குர்ஆன் வழிகாட்டி, வழிகாட்டி என்ன, ஒருத்தருக்கு டவுனுக்கு போக தெரியாது, தடுமாறுறாரு, இந்த ரோடால போற அந்த ரோடால போற. இப்ப ஒரு மனிதர் வாரார், அங்களை இல்ல இங்கள போங்க, அந்த காட்டி கொடுத்தவர் வழிகாட்டி, அவர் சொன்னதை வைத்துத்தான் பஜாருக்கு போய் சேர்ந்தார். மனிதன் தடுமாறுகிறான், சுவர்க்கம் போகும் வழியது, நரகம் போகும் வழியது. அல்லாஹ் சொல்றான், குர்ஆன் உனக்கு வழிகாட்டும், ஆனால் எல்லோருக்கும் வழிகாட்டாது. யாரிடத்தில் பாவம் செய்யாத குணம் இருக்கிறதோ, யாரிடத்தில் அல்லாஹ்வை தனிமையிலும் பயப்படுகிற தன்மை இருக்கிறதோ, அவர்களுக்கு மட்டுமே குர்ஆன் சுவர்க்கத்துடைய பாதையை காட்டும். ஹுதல்லில் முத்தகீன், தக்குவாதாரிகளுக்கு குர்ஆன் வழிகாட்டும். குர்ஆன் வழிகாட்டினால் அந்த இளைஞர்கள் வழி தவற மாட்டார்கள், அந்த சிறுவர்கள் பாவம் செய்ய மாட்டார்கள். குர்ஆன் ஒருவனுக்கு வழிகாட்ட ஆரம்பித்தால் எந்த ஷைத்தானுக்கும் அவனை வழிகெடுக்க முடியாது. குர்ஆன் அவ்வளவு பலமானது. அல்லாஹ்வுடைய குர்ஆன் அவ்வளவு பெரிய ஒரு வெளிச்சம், ஒரு நூர். இருட்டில இருக்கிற மனிதனை வெளிச்சத்துக்கு கொண்டு வரக்கூடியது, பாவியை நல்லவனாக மாற்றக்கூடியது, நரக விளிம்பில் இருந்தவனை சுவர்க்கத்துக்கு கொண்டு வரக்கூடியது அல்லாஹ்வுடைய குர்ஆன். இவ்வளவு பெரிய பொக்கிஷத்தை கையில வச்சிருக்கிறோம், ஆனால் அதுல பெருமதி தெரியாது. சின்ன பிள்ளைகளை போல் இருக்கிறோம். சின்ன பிள்ளையில கையில 5000 ரூபாய் நோட்டை கொடுத்துக்கிறோம், அவனுக்கு என்ன தெரியும் 5000 ரூபாய் பெருமதி? சுருட்டி வீசுவார். 5000 ரூபாயில என்ன செய்யலாம் அவனுக்கு தெரியாது, அது பெரியவரை தெரியும். இதனால் நாங்கள் உடம்பால் வயதால் பெரியவர்களாக இருந்தாலும் நம்முடைய கையில் இருக்கும் குர்ஆனுடைய பெருமதி என்ன, அந்த விடயத்திலே நாம் சிறுவர்களாக செயல்படுறோம். அது எப்படி பார்க்கலாம்? குர்ஆனோட நாங்கள் நடந்து கொள்ற முறையை பார்த்தா விளங்குது, குர்ஆன் பெருமதி இன்னமும் எங்களுக்கு உணர்த்தப்படல, அல்லது உணர்த்தியும் உணரல. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்தார்கள் சஹாபாக்களுக்கு இந்த குர்ஆன் எது என்று. பெற்றோர்கள் பிள்ளைகள் பெருத்து வளர்ந்து வரும்போது தடுமாறுகிறார்கள். பிள்ளை வளர்ந்து வருகிறான், அவனுக்கு வயது 5, 7, 10 என்று முன்னேறி கொண்டு போகிறான். ஊரினுடைய சூழலோ ரொம்ப பயங்கரமாக இருக்கிறது, வாலிபர்களுடைய பழக்க வழக்கங்கள் மோசமாக இருக்கிறது. எனது மகனை பாதுகாக்கிறது எப்படி? ஒவ்வொரு தகப்பனுக்கும் இந்த பயம் இருக்கிறது, ஒவ்வொரு தாய்க்கும் இந்த பயம் இருக்கிறது. இந்த பயத்தினால், இந்த பயத்துக்கு அவர்கள் செய்கின்ற மருத்துவம் என்ன? எடுக்கின்ற முடிவு நல்லொரு பாடசாலையில சேர்த்துவோம். திருந்திடுவான். என்ன பாடசாலை? ஊரில் எல்லாரும் கொண்டு போய் விடுறாங்களே அந்த பாடசாலை. அதிகமான பெற்றோர்களை பார்த்தால் அவர்களுக்கு என்ன செய்வது என்று தெரியாமல் மற்றவர்களை பார்த்து பின்பற்றுகிறார்கள். அவர்களாக சுயமாக செய்ததில்லை, யாரோ சொன்னதுக்காக, யாரோ செய்ததுக்காக, மற்றவர் போடுகிறார் என்பதற்காக செய்கிறாரே தவிர, தன்னுடைய பிள்ளையின் நிலைமையை, அறிவை, அமைப்பை, விவேகத்தை உணராமல் அதிகமானவர்கள் நடக்கிறார்கள். ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், புகாரி ஷரீஃபில் இருக்கிறது, சிறப்பானவர் என்ன செய்வார்? நல்ல மனமுள்ள வாப்பா உம்மாவும் என்ன செய்வாங்க? நல்ல மனிதன் எந்த முறையில் நடந்து கொள்வான்? சொன்னார்கள், ஹைருக்கும், உங்களில் மிகச் சிறந்தவர், உங்களில் மிகச் சிறந்தவர், அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லுகிறார்கள், உங்களில் மிகச் சிறந்தவர் யார்? ஒன்றோ குர்ஆனை கற்றுக்கொள்கிறார், அல்லது குர்ஆனை கற்றுக் கொடுக்கிறார். குர்ஆனு முன்னால இருக்கணும் அல்லது பின்னால் இருக்கணும். குர்ஆனு முன்னால இருப்பவர் கற்றுக்கொள்ளும் மாணவர், குர்ஆனு பின்னால இருப்பவர் கற்றுக் கொடுக்கும் ஆசிரியர். மிகச்சிறந்தவர், சிறந்தவர் என்று அரசாங்கம் சொல்லல, ஒரு பெரிய மனிதர் சொல்லல, ஒரு கூட்டம் சொல்லல, ஒரு மதுகப்புடைய சொந்த கருத்தல்ல, அல்லாஹ்வுடைய ரசூல் பொய் பேசாத ரசூலுடைய அறிவிப்பு, மிக சிறந்தவர், குர்ஆனை கற்றவர், கற்றுக் கொடுப்பவர். இதர மறுபுறம் ஒன்றுமே அரபியில் அதுக்கு மஃபூமுல் முகாலஃபான். எப்படி அது? ஒத்தருக்கு நாங்கள் சொல்றோம் உட்காருங்க என்றும், அதன் அர்த்தம் என்ன? நின்று கொண்டு இருக்காதீங்க, உட்காருங்க சொன்னா அதுல மறுபக்கம் என்ன, நின்று கொண்டு நிற்காதீங்க உட்காருங்க, சாப்பிடுங்க என்ன என்ன அர்த்தம், பசியில இருக்காதீங்க, மறுபக்கம் மஃஹூமுல் முகாலமா. அல்லாஹ்வுடைய ரசூலின் பேசுற மறுபக்கத்தை பாருங்க, சிறந்தவர் குர்ஆனை கற்பவர் கற்றுக் கொடுப்பவர் என்றால் மோசமானவர் யார், ஹைருக்கும் குர்ஆனை கற்றுக் கொடுப்பவர் என்றால் ஷர்ருக்கும் யார், உங்களில் கெட்டவர் மோசமானவர் யார், அவன் குர்ஆனை படிக்கவும் இல்லை மற்றவர் படிச்சு கொடுக்கவும் இல்லை, மோசமான மனிதன். ஷர்ருக்கும் மல்லம் யதஅல்லம் வலம் யுஅல்லிம், உங்களில் மிக கெட்டவர் மோசமானவர், தானும் படிக்க இல்லை அல்லது படித்ததை அடுத்தவருக்கு போதிக்கல. சுபஹானந்த எவ்வளவு யோசிக்கும். இதனாலதான் தாபியங்களுடைய காலத்தில் இருந்து ஒரு பெரிய மகான் சொல்லுகிறார், உலகத்தில் உள்ள எல்லா பெற்றோர்களுக்கும் அவர் கொடுத்த ஒரு அருமையான வழிகாட்டல், தடுமாற்றத்தில் இருக்கின்ற பெற்றோர்களுக்கு கொடுத்த ஒரு முன்மாதிரி, ஏ தகப்பனே உனது மகனின் எதிர்காலத்தை நினைத்து நீ பயப்படாதே, தாயே உனது பிள்ளையின் எதிர்கால வாழ்வை பற்றி பயப்படாதே, நீ முஸ்லிம், நீ முஸ்லிமான தகப்பன், நீ தகப்பன் அல்ல முஸ்லிம் தகப்பன், முஸ்லிம் என்பதை உணரு, நீ தாய் அல்ல நீ முஸ்லிம் தாய், நீ என்ன செய்யணும், உன்னுடைய பிள்ளைக்கு குர்ஆனை கற்றுக் கொடு, உனக்குள்ள ஆகப்பெரிய பொறுப்பு, திறமையாக தஜ்வீதுடன் குர்ஆன் ஓத கற்றுக் கொடு, சிறந்த வாழ்வுடைய கையிலே ஒப்படை. அதனால் என்னாகும், உங்களோட புள்ள அழகாக குர்ஆன் ஓதுறதோட மட்டும் நிக்காது, குர்ஆன் உங்களோட பிள்ளையில கையுக்கு தலை பிடிச்சு கொள்ளும், அதற்கு பிறகு வழிகாட்டும் குர்ஆன், உங்களோட பிள்ளைய பாவம் செய்ய விடாது, கெட்ட நண்பர்களிடத்தில் போக விடாது, கேவலமான தொழில்களில் சம்பாதிக்க விடாது, பேர்களை பழுதாக்கும் ஈன செயல்களில் ஈடுபட விடாது. குர்ஆன் உன் பிள்ளையோட கையை பிடிச்சிடும், எதுவரை மௌத்து வரை சிறப்பாக உன்னுடைய புள்ள வாழும். பிள்ளைகளின் அருமையை தெரியாதவர்கள், பிள்ளைகளுடைய செல்வத்தை தெரியாதவர்கள் அவர்களுக்கு குர்ஆனை கொடுக்கிறார்கள் இல்லை, குர்ஆனை கைவிட்டு மற்ற எல்லா கலைகளையும் படிக்கிறார், துனியாவுடைய முழு கலைகளும் தெரியும், எல்லா மொழிகளையும் சரளமாக பேசுகிறார், குர்ஆன் தெரியாதா, இந்த பிள்ளை ஆபத்தில் இருக்கிறது, எந்த நேரமும் இவனால் சமுதாயத்துக்கு ஆபத்துண்டாகலாம். புத்தியுள்ள பெற்றோர், பிள்ளைகளின் பெருமையை விளங்கிய பெற்றோர், பிள்ளைகளுடைய மதிப்பை விளங்கிய பெற்றோர் குர்ஆனை கொடுப்பார்கள், குர்ஆன் பிள்ளை போல தெரியாதா அழுவார்கள், இரவு பகலாக எந்த சூழலில் வைத்தாவது குர்ஆனை கொடுப்போம் என்று துடிப்பார்கள். இதற்கு சஹாபாக்களுடைய சரித்திரத்திலே அருமையான பல முன்மாதிரிகள் இருக்கிறது. ஹஜரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலே ஒரு பாதையில் போய்க் கொண்டிருக்கிறாங்க, தற்பொழுது அதுக்கு ஷாரிஉல் ஹிஜ்ரா என்று பெயர், மக்காவோட ரோட்ல போய்க் கொண்டிருக்கிறாங்க, ஒரு இடத்துல பார்க்கிறாங்க 10-12 வயது மதிக்கத்தக்க ஒரு இளைஞர் சில ஆடுகளை வைத்து மேய்த்துக் கொண்டிருக்கிறார், ஆடு 10-12 வயசு பிள்ளை ஆடு மேய்க்க விடுறார், அவரோட உமா பாப்பா அவரை அப்படித்தான் வணங்கி, இவன் ஆடு மேய்க்கத்தான் சரி,
பெற்றோர்கள் பிள்ளைகளை மதிக்கிற முறை அவங்க அப்படித்தான் வளர்ந்துட்டு இருக்கிறாங்க. அதனால காலையில் ஆட்டை கொண்டு போற மாலையில கொண்டு வர, இப்படி எங்களிலே எத்தனையோ பெற்றோர்கள் இருக்குது. ஆடு மேய்க்க விடல, துணியாவை மேய்க்க விட்டு இருக்கிறாங்க. அதுல சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்துக்கு போறாங்க. இவங்களுக்கு தெரியாத அந்த சிறுவன் யாருந்து, சிறுவனுக்கு தெரியாது வந்திருப்பவர் யாருங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இளைஞரிடத்துல கேட்கிறாங்க, தாகமாக இருக்குது, ஒரு ஆட்டை பிடிச்சு கொண்டு வா, பால் கறந்து குடிக்கணும். இளைஞன் சொன்னான், இந்த ஆட்டுல பால் வராது, சும்மா அப்படி பால் வந்துருவான். அது குட்டி வச்சு இருக்கணும் இல்லையா, அல்லது கற்பம் அடைஞ்சு இருக்கணும் இல்லையா. இன்னா இது கற்பம் அடையாத ஆட்டுக்குட்டி, இதுல பால் வரும். ஒரு ஆட்டை தாங்களே பால் குடிக்கணும். அவங்க சொன்னது வழங்கலாம், பரவாயில்ல பால் வராட்டியும் பரவாயில்ல, நீ ஆட்டக்கணும், நீங்க ஆட்டக்கணும். இளைஞன் பார்த்தா ஏதோ இருக்குது போல இருக்கு, இவர் விளங்காமல் கேட்கிறாரு, விஷயத்தை விளங்கிட்டு தான் கேட்கிறார். அப்ப கொண்டு போய் கொடுப்போம், ஆட்ட கொடுத்தாச்சு. மேலான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆட்டை தடவுகிறார்கள், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் ஓதுகிறார்கள், குர்ஆனுடைய வார்த்தைகளை ஓதுகிறார்கள், குர்ஆன் பரக்கத் துஆ செய்கிறார்கள். ஆச்சரியப்பட தேவையில்லை, அதிலிருந்து பால் வந்து கொண்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடிக்கிறார். இளைஞனுக்கு பால் வந்தது ஆச்சரியம் அல்ல, இவர் ஓதினும் ஓதல் ஆச்சரியம். அப்ப பார்த்தா இவருக்கு இந்த ஓதலை படிச்சு கொண்டா எப்பவும் பாலை எடுத்துக்கொள்ள. அவங்க சொன்னாங்க, என் பெரியவரே நீங்க என்ன இப்ப சொன்னதானே, அது என்ன கொஞ்சம் படிச்சுட்டாங்களே. அதுல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்ப அந்த இளைஞனை விளங்கி கொண்டாங்க, இவன் குர்ஆன படித்து கொடுக்கப்பட வேண்டியவன், இவன் உம்மா பாப்பா விளங்காம ஆட்டு மந்தையில போட்டு வச்சு குர்ஆனுக்கு முன்னால் தனது வாழ்க்கையை அர்ப்பணிக்க வேண்டிய இந்த இளைஞனை விளப்பம் இல்லாத பெற்றோர்கள் ஆட்டு மந்தையிலே விட்டிருக்கிறார்கள். சொன்னார்கள், இன்னக உலாமுன் முஅல்லம், நீ கற்றுக் கொடுக்கப்பட வேண்டிய ஒரு இளைஞனாக இருக்கிறாய். அப்பதான் அவருக்கு விளங்கி போச்சு, வந்திக்கிறது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த பேச்சுவார்த்தைகளுக்கு இடையில அல்லாஹ் அந்த இளைஞனுக்கு ஹிதாயத்தை கொடுத்தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கையை பிடிச்சி ஷஹாதத்துல கலிமா சொல்லி முஸ்லீம் ஆகிட்டார். இஸ்லாம் வந்துவிட்டது, உள்ள வெளிச்சம். இப்பொழுது அவனிலே மறைந்திருந்த திறமைகள் வெளியே வர ஆரம்பிக்கிறது. ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சூரத்து ரஹ்மான் என்ற அத்தியாயத்தை இறக்கிறார். அர் ரஹ்மான் அல்லமல் குர்ஆன், கலகல் இன்சான அல்லமஹுல் பயான். முழு சூரா சூரத்து ரஹ்மான் தெரியும் இல்லை, 60 சொச்சம் ஆயம், 60 மேல் ஆயம். அதுல குழம்புறம் கூட மடங்கி மடங்கி வரும். அல்லாஹ்வுடைய ரசூல் ஒரு முறை அந்த சூராவை ஓதி காட்டினாங்க, இந்த இளைஞன் பட்டத பிடிச்சு கொண்டான். அவன் அங்கிட்டிருந்து முழு சூறாவை ஓதி காட்டுறான். எப்படி மரண சக்தியாய் இவரை கொண்டு போயிட்டுதான் ஆடு மேய்க்க போட்டி. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் காட்டுகிறார்கள், இவன் திறமையை பாருங்க, இஸ்லாம் தான் அவனுடைய திறமையை வெளியிலே கொண்டு வருகிறது. குர்ஆனை எப்படி கிரகிக்கிறார், அதை படித்த உடனே போயிட்டு காபத்துல்லாவிட்ட ஓதினார், குர்ஆனை தாவத்து கொடுத்தார், அடி விழுகிறது, இஸ்லாத்தில் உறுதியாகிறார், அடிப்பட்ட உறுதியாகிறார். இஸ்லாம் அவர் யாரா இருப்பார்? அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா. ஆளோட உயரம், உயரமான ஆள் அல்ல, கட்ட சாவாக்கள் சொல்லுவாங்க இப்னு மஸ்ஊதுடைய உயரம், நாங்க உட்கார்ந்து இருந்து அவர் எங்களை பக்கத்தில் வந்து நின்றா அப்பதான் நிகழ சிறப்பு. கட்டால் கால்களும் ரொம்ப சிறியது, ஒல்லி. யுத்தகலங்களுக்கு யுத்தங்களில் பங்கெடுப்பார், வாள்களை தொங்க விட்டிருப்பார், வாள் நிலத்தில் படும். அவ்வளவு சின்ன இந்த அப்துல்லாஹி இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு குர்ஆனில், குர்ஆனை கொண்டு எவ்வளவு வேகமாக துனியாவிலே முன்னேறுகிறார் என்றால் முஸ்னத் அஹ்மதிலே இருக்கிறது. சொல்லுகிறார்கள், நான் குர்ஆனை பார்த்து பார்த்து பாடமாக்கல, அல்லாஹ்வுடைய ரசூல் ஓதுறதை கேட்டு 70 சூராவை பாடமாக்கினார். ஓதுறதை கேட்டு பாடமாக்குகிறார். ஹஃபிழ்து மின் ஃபீ ரசூலில்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 70 சூரத்தன் அல்லாஹ்வுடைய ரசூலின் நாவில் இருந்து கேட்டு 70 சூரா பாடமாக்கினார். பத்ர் யுத்தத்திலே தபராணி போன்ற கிதாபுகள் இருக்கிறது, தாரீஹுடைய சீராவுடைய நூல்களில் இருக்கிறது. பத்ர் யுத்தத்திலே முதலாவது சஃபிலே நிற்கிறார் அப்துல்லாஹி இப்னு மஸ்ஊத். எதிர் திசையில் காவிரிகள் பயங்கர ஆயுதங்களுடன் வெற்றி களிப்பிலே அவர்கள் இரவே வெற்றியை கொண்டாடி விட்டார்கள். அவ்வளவு தூரம் வெற்றி உறுதி செய்யப்பட்டது அவர்களுக்கு. சஹாபாக்களிடத்தில் ஆயுதம் இல்லை, பலம் இல்லை, ஆள் பலம் இல்லை, சாப்பாடு இல்லை, உடை இல்லை, தண்ணி இருக்கிற ஏரியாவையும் எதிரிகள் பிடிச்சுக்கிட்டாங்க, எல்லா வகையிலும் பின்னடை. ஆனால் அல்லாஹ் சஹாபாக்களுடன் இருந்தான், அல்லாஹ் இருந்தான். யுத்தம் ஆரம்பிக்க சில வினாடிகள் இருக்குது, சில நிமிடங்கள் இருக்குது. அப்துல்லாஹி இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, எனக்கு ஒரு தூக்கம் ஒன்று வந்துச்சு, கையால வாள் விழுகுது, தூங்கி விழுந்து. யுத்தகலத்தில் யாருக்கா தூக்கம் போறா? யுத்தகலம் தூக்கம் போற இடமா? சில ஆட்கள் இங்க தூக்கம் போறவங்க கோபி கோப்பையை கையில வச்சு தூக்கம் போற, கோபி குடிக்கிறதே தூக்கம் போகாமிக்க, கோபியை குடிச்சு குடிச்சு தூக்குறாங்களே. கோபிய போல இல்ல யுத்தம், பாஞ்சான கழுத்து பறக்கும், தூக்கம் போகாது. அப்துல்லாஹி இப்னு மஸ்ஊத் தூங்கி விழுகிறோம், என்ன கையால பல தடவைகள் வாள் விழுந்துச்சு, நான் புறக்கினேன். தூக்கம் வரல, அது தூக்கம் அல்ல, அல்லாஹ்வோட படையல். அல்லாஹ் யுத்தத்திலே வெற்றியை கொடுக்க செய்த ஏற்பாடு. அந்த தூக்கம் கலைஞ்சதுக்கு பிறகு பார்த்தேன், என்ன எல்லாரும் 1000 பேர் நேற்றிலிருந்து பயமுறுத்தினாங்க, 1000 பேர் வந்திருக்காங்க, எங்க 1000 நிக்கிற, 80 பேர் நிக்கிறாங்க, அவனுக்கு 80 பேர் தான் நிக்கிறாங்க, எங்க 1000? பக்கத்தில் உள்ள சஹாபி இருந்து சொல்றாங்க, அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா, என்ன 1000 இப்படி ஒரு 80 தெரிஞ்ச? அல்லாஹ் சொல்றான், தெரியல, நான் அப்படி காட்டினேன் உங்களுக்கு தைரியம் பிறக்க. வைதி யுரீகஹுல்லாஹு ஃபீ மனாமிக கலீலா, உங்களோட தூக்கத்தில் அல்லாஹ் எதிரிகளை குறைவாக காட்டினான், எதிரிகளுடைய உண்மையான தொகையை காட்டியிருந்தா அப்பவே நீங்க பலகீனப்பட்டிருப்பீங்க. வலவ் அராகஹும் கசீரா லஃபஷீட்டும். இப்னு மஸ்ஊத் சொல்றாங்க, நீங்க எல்லாம் 1000 80 பேர் நிக்கிறாங்க, எங்கிருந்து எடுத்துக்கொண்டு வந்தாங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஆடு மேய்க்கிற மந்தைக்குள் இருந்து கொண்டு வந்தார். அதிசயம் நிகழ்த்துகிறார். அதிசயம் எங்கிருந்து கிடைத்தது? குர்ஆன் கொடுத்த தைரியம். நெஞ்சில் நிறைந்திருக்கிறது குர்ஆன், வழிகாட்டுகிறது குர்ஆன், அச்சத்தை போக்குகிறது குர்ஆன், கோழைத்தனத்தை இல்லாமலாக்குறது குர்ஆன். சஹாபாக்கள் சொல்லுவாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மௌத்துக்கு பிறகு அல்லாஹுடைய ரசூல் மாதிரி உடுக்கிறார், அல்லாஹுடைய ரசூல் மாதிரி நடக்கிறார், அல்லாஹுடைய ரசூல் மாதிரி தொழுகிறார், அல்லாஹுடைய ரசூல் மாதிரி குர்ஆன் ஓதுகிறார். புகாரி இருக்குது. அப்படி ஒரு ஆளை பார்க்க வேண்டுமா? அப்துல்லாஹி இப்னு மஸ்ஊதை பார். அஷ்பஹு அன்னாஸி தல்லன் வ ஸம்தன் பி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு காரி சஹாபாக்களுடைய தாபிஈன்களுடைய காலத்தில் இருந்த பெரிய ஒரு காரி குர்ஆனை ஓதுகிறார். சூரத்து நஹல் இந்த அத்தியாயம் ஓதப்படுகிறது. அங்கே அவர் ஒரு ஆயத்து வருகிறது, இன்ன இப்ராஹிம கான உம்மதன் காரிதன் லில்லாஹி ஹனீபா. ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மக்களுக்கு நல்லவற்றை படித்து கொடுப்பவராக, அல்லாஹுக்கு வழிபட்டு நடப்பவராக இருந்தார் என்ற ஆயத்து வருகிறது. இந்த காரி ஓதுகிறார், இன்ன அப்துல்லாஹ் கான உம்மதன் காரிதன் லில்லாஹ். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் உம்மத்துக்கு நலவை நாடும் ஒரு மனிதராக இருந்தார். பக்கத்தில் உள்ளவர் சொல்றார், நீங்க குர்ஆன பிழையாக ஓதுறீங்க, இப்ராஹிமண்டே வரணும், நீங்க இன்ன அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ஓதுறீங்க. அவர் வேணுமெண்டே வருக ஓதுறாரு, அவர் திருப்பி கொடுக்கிறார், திரும்ப ஓதுறார். சொன்னார், இந்த இடத்துல இப்ராஹிம் எண்ணத்துக்கு பதிலாக அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் என்று வந்தால் அதுவும் பொருத்தம் தான். அந்த ஒரு இப்னு மஸ்ஊத் முழு சமுதாயத்தையும் வழிநடத்த திராணி விட்டிருந்தார். எங்கிருந்து பிடிக்கப்பட்ட பிள்ளை? 25-30 ஆடுகளை மேய்க்க தகுதி என்று விடப்பட்டிருந்தார். குர்ஆன் உயர்த்துகிறது, குர்ஆன் உயர்த்துகிறது. முஸ்னத் அஹ்மதில பதிவாகுது. முஸ்னத் அஹ்மதில ஒரு நாள் சஹாபா பெருமக்கள் ஒரு இடத்துக்கு ஒரு பயணம் போயிட்டு இருந்தான். அந்த ஏரியாவில் மிஸ்வாக் குச்சி வெட்டக்கூடிய மரம் இருக்குது, அராக். அந்த மரத்துக்கு அரவில் அராக் என்னுவாங்க, கொடி போல இருக்கும். அந்த மரத்துக்கு கீழே இருந்த சஹாபாக்கள் சிரிச்சிட்டாங்க. சிரிப்பு சத்தம் கேட்கு. என்னன்னு பார்த்தா அந்த மரத்தில் ஏறிக்கிறார் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா. காத்து பலமா வீசுது. நாங்க ஒரு மரத்துல கொப்பில நிக்கிற நேரம் காத்து வீசினா என்ன ஆகும்? நாங்க நிக்கிற கொப்பு அசையாம நிக்கும், அவ்வளவு பாடமே. நாங்க மத்த கொப்பில் ஆடு, நாங்க தொங்கி இருக்கிற கொப்பு ஆடாது. அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா ஒரு கொப்பில நிக்கிறார், அவரோட சேர்த்து மரம் வீசுண்டு போகுது. அப்ப ஒரு காக்க குருவி மாறிக்கு அவட செய். இதுக்குத்தான் சஹாபாக்கள் சிரிக்கிறான். கேட்டான் அல்லாஹ்வுடைய ரசூல், லிமா தல்ஹகூன், ஏனப்பா சிரிக்கிறீங்க? யா ரசூலல்லாஹ், இவரை பாருங்க, பார்த்தா சிரிப்பு வராமலா இருக்கு, குருவி போல நிக்கிறான். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வல்லதி நஃப்ஸி பியதிஹி, முஹம்மதுடைய ஆத்மா எவன் கைவசம் இருக்குதோ அந்த அல்லாஹ் மீது சத்தியம் விட்டு சொல்கிறேன், இவரோட காலுகள் செவிசாக இருக்குது, இதை பார்த்தா சிரிக்கிறீங்க, நாளை கியாமத்துடைய நாளையில் இந்த ரெண்டு கால்களையும் நன்மைகள் நெருக்கப்படும் மீசானுடைய தராசில் வைத்து நெருக்கப்பட்டால் உஹதுடைய மலையை விட பாரமாய்க்கும் கால்கள். ஆட்டு மந்தையிற்குள்ள இருந்த ஆட்டட உசரத்துக்கு இருந்த இப்னு மஸ்ஊத் உஹது மலையை விட பாரமாக மாறுகிறார். மீசானுக்கு ஆட்டு மந்தையிலிருந்து உஹது மலையை விட பாரமான அளவுக்கு இழுத்து சென்றது எது? அல்லாஹுடைய குர்ஆன். இதைத்தான் குர்ஆன் சொல்லுது. தக்குவா இருக்கிறா அவங்களை குர்ஆன் கைவிடாது, அவங்களை பாதுகாக்கும். ஹுதல்லில் முத்தகீன். ஒவ்வொரு பெற்றோருக்கும் இது ஆகப்பெரிய முன்மாதிரி. நாம் பிள்ளைகளுக்கு குர்ஆனை கற்றுக் கொடுத்தோமா, ஓதுகின்ற பழக்கத்தை கொடுத்தோமா, சீராக குரானை ஓதுகிறோமா, குறைந்த பட்சம் முக்கிய சூறாக்களாவது அவர்களுடைய உள்ளத்தில் மனதமாக இருக்கிறதா? பயப்படாம மௌத்தாகலாம், அந்த பிள்ளைகள் சீரழியாது. குரான குடுக்கல்ல ஓதுற காலத்தில் கவனையிடமாக இருந்தீங்க, கவனிக்க இல்ல, உரிய இடத்துல சேர்த்தல, மக்களுக்கு அனுப்பல, குரான் மதரசாவுக்கு அனுப்பல, அப்படியும் இப்படியும் காடு பாஞ்சி தெரிஞ்சான், ஒழுங்கா ஓத தெரியாது, திருத்தமாக ஓத தெரியாது. ஆபத்து ஆபத்து, நீங்க கண் மூடுவது உங்களோட கபருக்கு கூட பாரதூரமாக அமையலாம். அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் ரமலான் அறிமுகப்படுத்துறதே குரானாலதான். شهر رمضان الذي انزل فيه القران رمضان ماذا يا رمضان ماذا بندا என்ன விளையாட்டு நினைக்கிறீங்களா? சாதாரணமான பண்ண நினைக்கிறீங்க? இல்ல, முழு குர்ஆனும் லவ்ஹுல் மஹ்ஃபூஸில் இருந்து கீழ் வானத்துக்கு ஒரே அடியாக இறக்கப்பட்ட மாதம் ரமலான். மனித சமுதாயத்துக்கு ஹிதாயத்தான மாதம். இந்த குர்ஆன ஓத தெரியாதது எவ்வளவு பெரிய கை சேதம். பணம் இல்லாதது கை சேதம் அல்ல, சொந்த வீடு இல்லாதது கேவலம் அல்ல, நகை இல்லாமல் இருப்பது ஒரு பெண்ணுக்கு அவலம் அல்ல, தொழில் இல்லாமல் இருப்பது சாவல்ல, குர்ஆன் தெரியாமல் இருப்பது கேவலம், குர்ஆன் தெரியாமல் இருப்பது இழிவு, குர்ஆன் தெரியாமல் இருப்பது நஷ்டம், குர்ஆன் தெரியாமல் இருப்பது வறுமையை விட மோசமானது. நாளை கியாமத்தில், நாளை கியாமத்தில் அல்லாஹ் குர்ஆன் உடையவர்களுக்கு கொடுக்கிற கூலியை பார்த்து குர்ஆனோடு சம்பந்தப்படாதவர்கள் அழுவார்கள். மாத்திரம் இல்ல, அழுவார்கள். ஒருவர் குர்ஆனை மனனம் செய்து முடித்தார், ஹாஃபிலுல் குர்ஆன், மௌத்து வரை அதன் பிரகாரம் வாழ்ந்தார், நாளைக்கு மஹ்ஷர்ல எழும்பின உடனே குர்ஆன் ஹதீஸ் என்ன சொல்லுது, மஹ்ஷர்ல எல்லாரும் எழுவாங்க. அது சும்மா ஆயிரம் பேருக்கு முன்னால மேடையில கொடுக்கிற பரிசு போல இல்ல, ஆயிரம் பேருக்கு முன்னால் ஒருத்தரு பரிசு கொடுத்தாலே எவ்வளவு கொம்பு முளைக்கும். ஆயிரம் பேரு முன்னால் எனக்கு பரிசு, ஐயாயிரம் பேருக்கு முன்னால பரிசு கொடுத்தாங்க இல்ல. ஹஜரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து கடைசி மனிதன் வரைக்கும் எங்கட பாட்டன்மார் கூட்டன்மார் எங்களுடைய பேர பிள்ளைகள் அனைவர்களும் குழுவி இருக்கும் மைதானத்தில் குர்ஆனை மனனம் செய்த ஹாபிலை அல்லாஹ் எழுப்பி சொல்லுவான், நீ குர்ஆனை ஓதிக்கொண்டே போ, ஓத ஓத உன் அந்தஸ்து உயரும். குர்ஆனை ஓதிக்கொண்டே போ, எப்படி இருக்கும்? நாங்க காணாத அப்பமார் எல்லாம், நாங்க காணாத பாட்டன்மார் எல்லாம், நாங்க காணாத கூட்டன்மார் எல்லாம், எங்களுக்கு எவ்வளவு பரம்பரை சொல்லி, வாப்பட பேரை சொல்லலாம், அப்பட பேரை சொல்லலாம், அவரது அப்பட பேரை சொல்லலாம், ஒரு அஞ்சு பேருட பேரு போயில், அதுக்கு மேல சரியா? மஹ்ஷரில் அவ்வளவு பேரும் எழும்பி பார்த்து கொண்டிருப்பார்கள். பேர பிள்ளைகளை காண்பதே கொஞ்சம் பேரு தான், பேர பிள்ளையிட பிள்ளைய பார்க்கிறவங்க ஆக அறிவு, கீழ் உள்ளவர்கள் ஒழுங்கிருப்பார்கள். சுபஹானல்லாஹ், இவ்வளவு பேருக்கு முன்னால அல்லாஹ் சொல்ல போறான், ஏ குர்ஆனை சுமந்தவனே, பாடமாக்கியவரே, எழும்பி ஓதி காட்டி ஒரு ஆயத்து ஓதினால் ஒரு டிகிரி கூடுவன பதவி. இக்ரா வரத்தில் கமா குந்த துரத்தில் ஃபி துன்யா, ஓதுங்க, தஜ்வீது முறையை பேணி ஓதுங்க, உலகத்தில் அழகாக நிறுத்தி நிறுத்தி தஜ்வீது முறை பிரகாரம் ஓதினது போல ஓதிக்கொண்டே போங்க, கடைசியாக எந்த ஆயத்தில் நிறுத்துறீங்களோ அதுதான் உங்களோட தரஜா. அதனாலதான் உலகத்தில் படிக்க வைக்கிறது லேசி, குர்ஆன் பாடமாக்க வைக்கிறது கஷ்டம். லேசி இல்ல, இப்போதும் பண்ண வைங்க, வாங்க வாப்பமாருக்கு என்ன கஷ்டம் பண்ணு, அவ்வளவு பெரிய கூலி இருக்குது. அதனால் அல்லாஹ் சில சோதனைகளை உண்டாக்குறார், அந்த சோதனைகளுக்கு முன்னால் நாம் மடிந்து போகாமல் இஸ்திரமாக இருந்து குர்ஆனை பாடமாக்குறோமா, பிள்ளைகளுக்கு பாடமாக்க வைக்கிறோமா, அல்லாஹ் சோதிக்கிறான். நஃப்சும் ஷைத்தானும் அந்த அமலை செய்ய விடாது. நஃப்சும் ஷைத்தானும் அந்த அமலை செய்ய விடாது. சும்மா சிந்திச்சு பாருங்க, சென்ற ரமலானுக்கும் இந்த ரமலானுக்கும் இடையில் இப்ப 12 மாசம் ஆகும். எத்தனை பேரு குரான பூர்த்தியா இது கடையில் ஓதி, கடந்த 12 மாதத்துக்குள்ள குரான ஓதினவங்க எத்தனை பேர்? சாப்பாடு தின்றதுல குறை செய்யல, குடிக்கிறதுல குறை செய்யல, அடுத்த எல்லா நிகழ்ச்சியும் நடந்தது குரானுக்கு மட்டும் விடுமுறை. நோன்பு வந்தாதான் கொஞ்சம் குடிப்பான் குரான, அதுவும் இந்த சமான்ல முந்தின காலம் மாதிரி இல்ல. நோம்பிலே இப்ப குரான் இல்ல, கேட்டா என்ன பதில்? பிஸி, டைம் இல்ல, ஓர நேரம் இல்ல. நாம் நமக்கு செய்து கொள்ளுகின்ற அநியாயம் இது, அநியாயம். ஆக அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த விஷயத்தில் பெற்றோர்கள் கவனப்படுங்க. எங்களுக்கு முன்னால ரெண்டு பொறுப்பு இருக்குது. ஒன்று, நாங்க எங்களோட குர்ஆன சீராக்குறது. இரண்டாவது, எங்களோட பிள்ளைகளுக்கு குர்ஆன கொடுத்துட்டு நாம் மௌத்தாகிறது. ரெண்டு பாரிய பொறுப்புகள் இருக்கு. இந்த ரெண்டும் எங்களோட கபரில தனிமையை போக்கும். சூரத்துல் பக்கரா யாருக்கு பாடமோ, யாரோட மனசுல சூரத்துல் பக்கரா இருக்கிறதோ அவங்களோட கல்வை உள்ளத்தை முபாரக்கான உள்ளமண்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹீஹ் முஸ்லிம்ல இருக்கு, யாரு சூரத்துல் பக்கராவை பாடமாக்கி இருக்கிறாங்களோ பரக்கத்தான உள்ளம் அந்த உள்ளம். அந்த உள்ளத்துக்கு ஷைத்தான் லேசில விளையாட மாட்டாங்க. சூனியக்காரர்களுக்கு பக்கராவோட நின்று பிடிக்க முடியாது, துண்டு துண்டாக அவர்கள் சிதறி போவார்கள். பத்தலத்தி சஹரா, சூனியக்காரர்களுடைய செயலில் பாத்திரா போய் சூரத்துல் பக்கரா போனார். சூரத்துல் பக்கரா நாளை மஹ்ஷருடைய அந்த வெயில் குடையாக வந்து நிற்கும். வெயில் தாங்க முடியாம தடுமாறுவார்கள். அல்லாஹ் சூரத்துல் பக்கராவை குடையாக்கி அனுப்புவான். இந்த மனிதருக்கு வித்தியாசமான வார்த்தைகள் வருது, மேகத்தை போல அது வந்து இவருக்கு நிழல் கொடுத்து கொண்டிருக்கும். இவருக்காக வாழாடும் அல்லாஹ்விடத்தில் இவ்வளவு பெருமதியான குர்ஆனை விட்டு தூரமாக இருக்கிறோம். இவ்வளவு பெருமதியான குர்ஆன் சஹாபாக்களுக்கு மௌத்து வந்தது குர்ஆனோட. அல்லாஹுடைய கலாம் என்றால் அதுக்கு மேல் அவர்களுக்கு ஒன்றும் இல்லை. அவ்வளவு முஹப்பத் அல்லாஹுட கலாம், அவ்வளவு முஹப்பத். கண்ணியமான அல்லாஹுடைய நல்லடியார்களே, பெரியார்களே, சகோதரர்களே, இதனால் இந்த ரப்புடைய கலாமை பற்றி ஆழமாக நாங்கள் சிந்திக்கிறோம். குர்ஆன் நோய்களுக்குள்ள ஒரு மருந்து. ஒரு மூமின் எப்படி இந்த குர்ஆனிலிருந்து தூரமாக கொண்டு அவன் நோய்க்கு மருத்துவம் செய்யலாம்? அல்லாஹ் என்ன சொன்னான்? குர்ஆனில் மருத்துவத்தை இறக்கி இருக்கிறோம். وَنُنَزِّلُ مِنَ الْقُرْآنِ مَا هُوَ شِفَاءٌ وَرَحْمَةٌ لِّلْمُؤْمِنِينَ. குர்ஆனில் ஈமானுள்ள மனிதர்களுக்கு நோய் நிவாரணத்தையும் ரஹ்மத்தையும் இறக்கி இருக்கிறோம். குர்ஆன் மூமின்களுக்கு ரஹ்மத், உள்ளத்துக்கு அமைதி. குர்ஆன் நோயாளிகளுடைய நோய்களுக்கு மருத்துவம். எங்களுக்கு இதுகள நம்பிக்கை போனதாலதான் உடல்ல பலம் உள்ள காலமெல்லாம் சம்பாரிச்சு சம்பாரிச்சு தேடினதெல்லாம் ஒரு டாக்டர் கொடுக்க, 60 வயசாங்காட்டி விழுந்து விழுந்து சம்பாதிக்கிற, 60 பிறகு தேடினதில் வித்து செலவழிக்கிற டாக்டருக்கு அல்லாஹ் தந்த மருத்துல நம்பிக்கை இல்லை. ஜம்பம் எல்லா நோய்க்கும் மருந்து, கருஞ்சீரகம் மருந்து, தேப்பாணி மருந்து, சதகா மருந்து, குர்ஆன் மருந்து, நம்பிக்கை இல்லை. இதனால பாவிச்சு கூட இல்லாம காலேஜுகள் எல்லாமே நாங்க படிக்கிறோம். கிதாபு துப்பில இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி கொண்டு வர அல்லாஹுடைய பாதையில சஹாபாக்கள் ஒரு ஜமாத் போயிட்டிருந்தான், தாவத்துக்காக போயிட்டிருந்தான். அந்த ஊரில் உள்ள மக்கள் விருந்து கொடுக்கல, அரபிகள் விருந்து கொடுக்காம இருக்கிறது என்பது அபூர்வம். அவங்கள்ட்ட விருந்தோம்பல் இருந்தது, ஆனால் இவங்களுக்கு கொடுக்கல. விருந்தாளி வந்து அவரை கவனிக்கிறது அந்த மக்களிட பொறுப்பு. சில இமாம்கள் சொல்றாங்க, இமாம் லைஸ் இப்னு சாத் குறிப்பிடுறார், ஒரு விருந்தாளி வந்தா ஒரு இரவும் ஒரு பகலும் அவருக்கு விருந்து கொடுக்கிறது வாஜிப். கொடுக்கல. அந்த ஊரில் உள்ள தலைவரை பாம்பு கடிச்சிட்டு அல்லது தேள் கொத்தி அவங்க சும்மா லோக்கல் டாக்டர் மாதிரி அப்படி இப்படி பண்ணி பார்த்தாங்க, சரியாகல. கை மருத்துவம் செஞ்சு பார்த்தாங்க, உடல்ல எல்லாம் விஷம் ஏறுது, குறையில்லை, துடிக்கிறார். ஓடி வந்தாங்க, எங்கட தலைவர் ஆபத்தில் இருக்கிறார், உங்களில் யாரும் வைத்தியர்கள் இருக்கிறார்களா? ஒரு சஹாபியிடம் கேட்கிறாங்க. அநேகமாக அவர் அபூ சயீது குதிரி ரலி அல்லாஹு தஆலா, அவர் சொன்னார் ஒரு டாக்டர் மாதிரி இருக்கிறாங்க, வாங்கலை அவசரமா வாங்கலை பதறாங்க. அப்படி வரையுமா? ஒரு சாப்பாடாலும் போடல, உங்களோட தலைவருக்கு மருந்து மட்டும் போடுறாங்க. அப்ப என்ன செய்யணும் சொல்லுங்க. ஒரு ஆட்டு மந்த தரவுன்னு சொல்லுவான, அப்ப வாங்க விருந்து தரல நீங்க, ஒரு ஆட்டு மந்த தரும், சரி வாங்க எதையும் தாரோ வாங்க. கூட்டி போனார் இவர், போனாரு மல்ல மலன் என்னவோ செஞ்சாரு, அந்த ஆள் ஒழுமிட்டுட்டார். நஞ்சும் பேச்சு மஞ்சும் பேச்சு ஆள் ஒழுமி நின்றுட்டார், படையபடி நிற்கிறார். இவர் தலைவரின் சோ ஆட்டு மந்த கிடைக்கிறேன், அதோட வந்து சேர்ந்தார். மற்ற சகாபாக்கள் கேட்கிற, என்னப்பா ஆடு கொண்டுவாரீங்க? இல்ல இப்படி இந்த ஊராக்கள் இந்த ஊராட்கள தலைவரை பாம்போ தேழ குத்தி விஷம் ஏறிச்சாம நின்ன கூப்பிட்டாரு, நான் டாக்டரை காண கேட்டேன், ஓவண்டன் நிபந்தனை போட்டன், அதோட போயிட்டு போதி. நீங்க என்னப்பா மருந்து செஞ்சீங்க? நீங்க டாக்டர் இல்லையே, நீங்க வைத்தியர் இல்லையே, என்ன செஞ்சு குணமாக்கின? ஒன்றும் செய்யல, சூரத்துல் ஃபாத்திஹாவ ஏழு முறை ஓதி ஊறின, ஒழுமிட்ட. இது பெரிய வைத்திய பரட்ட தேவையில்லை, கையில இருக்குது மருத்துவ புத்தகம். தொடர்ந்து அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்ரஹ்மானிர் ரஹீம், நம்பிக்கையோட யகீனோட ஓருங்க. பாம்பட விஷம் அப்படியே போச்சு. சஹீஹ் புகாரில இருக்கு. அது கூட அவங்களுக்குள்ள பிரச்சனை. இவரு ஆட்டு மந்தைய குர்ஆன் ஓதுறது கூலி எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறாரு, இதை தின்னேலுமா ஏதவா சல்லல்லாஹு போறாங்க, அடையப்பா எனக்கும் அந்த ஆட்டில பங்குதாங்கன்னு கேட்கிறாங்க. அதெல்லாம் போற தேவையான பகுதி குர்ஆன் மருத்துவம், இந்த டாபிக்கு தேவையான. குர்ஆன் ஹிதாயத், குர்ஆன் வெளிச்சம், குர்ஆன் நரகத்தில் இருந்து பாதுகாக்கிறது, குர்ஆன் மறுமையில் எங்களை மேடையில் ஏற்ற வைக்கிறது, குர்ஆன் மிகப்பெரிய சபைக்கு முன்னால் எங்களை மரியாதைப்படுத்துகிறது, குர்ஆன் கியாமத்துடைய வெயிலில் இருந்து எங்களுக்கு நிழல் தருகிறது, குர்ஆன் கியாமத்தில் எங்களுக்காக வாதாடுகிறது, குர்ஆன் சுவர்க்கத்துக்கு வருகிறது, கபரில் எங்களுடன் தனிமைக்காக வந்து நிற்குகிறது, குர்ஆன் நோய்க்கு மருந்தாகிறது. பாவிக்க தெரியாமல் இருக்கிறோம். அதனாலதான் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நான் தஹஜ்ஜு தொழுகையில குர்ஆன் ஓதுறன், குர்ஆன் ஓதுவன், இப்ப கொஞ்சம் வயசு போயிட்டு அதனால எனக்கு மிச்சம் தொழுகிறது கஷ்டம் தஹஜ்ஜுல, இந்த வயசு போனதுக்கு பிறகு பெரிய சூரா ஏழு தான் ஓதுறேன். வயசு போனதுக்கு பிறகு ஏழு சூரா ஓதுறான், பெரிய சூறாவில் ஏழு. எப்பவா வயசு போனதுக்கு போறா, வயசாக முதல்ல எப்படி யோசிப்பாங்க? அதற்கு ஹுதைபா ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, தஹஜ்ஜுதுல ஒரு ரக்காத் நான் பின்னால நின்று தொழுதேன், அஞ்சரை ஜுது ஓதி போட்டாங்க ஒரு ரக்காத், ஒரு ரக்காத். குர்ஆன் இன்பம் உங்களுக்கு தெரியும், குர்ஆன் இன்பம். அதனால்தான் ரமலான் ஒவ்வொரு இரவிலும் சையிதுனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இறங்குவாங்க, இறங்கி ஒரு ஜுது ஓதுவாங்க, அல்லாஹ்வுடைய ரசூல் கேட்டுக்கொண்டிருப்பாங்க. இன்னும் சில நாட்களில் அல்லாஹ்வுடைய ரசூல் ஓதுவாங்க, அதில் ஜிப்ரீல் கேட்டுக்கொண்டிருப்பாங்க. மனிதர்களின் தலைவரும் மலக்குகளின் தலைவரும் குர்ஆனை தான் ரமலானின் இரவில் முதாக்கரா செய்திருக்கிறார்கள். சிறந்தவர்கள் இருவர்களும் முதாக்கரா செய்த செயல் சிறந்த செயலாகத்தான் இருக்கும். புகாரி ஷரீஃபில் அதுவும் சொன்னாங்க, என்னமோ தெரியாது, இந்த வருஷம் ஹஜ்ரத் ஜிப்ரீல் ரெண்டு ரெண்டு ஜுது ஓதுவாரு. அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு 63 வயசு, அப்ப ரெண்டு ஜுது ஓதுவாரு. சொன்னார்கள், மா உராஹு இல்லா கத் இக்தரப அஜலி, நான் நினைக்கிறேன் இந்த ஆயுள் இதோடு முடிய போவது போலிக்குது.
ஆயுள் முடிய நெருங்கும் போது வயது போக போக இபாதத் குறையல்ல, இபாதத் கூடியது. நாம தான் வயது போக போக செய்த அமல்களை குறைக்கிறோம். அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி பத்தில தான் முழுக்க 21வது மக்ரிபுக்கு மஸ்ஜிதுக்குள்ள என்டர் ஆகி ஒரு சின்ன கூடாரம் ஒன்று அமைச்சுக் கொள்வாங்க, அதுக்குள்ள நின்றா பெருநாளன்று செய்தி வரும் வரைக்கும் இருப்பாங்க. எங்க ஹயாத்தாகுது? மஸ்ஜிதுல ஹயாத்தாகுதா? யாரு இதுவரைக்கும் 10 நாள் ஃபுல்லா ஏதிக்காக இருந்திருக்கீங்க? கருத்து வேற்றுமை இல்லாத விஷயம், குர்ஆனில் வந்த விஷயம், ஹதீஸ்ல வந்த விஷயம். புகாக்கள் ஏற்றிக்கா விட சட்டம் எழுதுறாங்க. ஏன்
எந்த வருஷம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஃபாத்து வந்துச்சோ, ஏற்றிக்காப 10-5 குறைக்கல்ல, 10-20 ஆக்கினாங்க. வஃபாத் ஆகிற வருடம் நடுப்பத்திலையும் ஏற்றிக்காப்பு இருந்தாங்க, கடைசி பத்திலையும் ஏற்றிக்காப்பு இருந்தாங்க. ஏற்றிக்காப் என்பது அல்லாஹ்வை அடைகிறதுக்காக தவம் இருக்கிற தவம். லைலத்துல் கத்ர் அதுல கிடைக்கும், இஃப்தாரத கபூலியத் கிடைக்கும், சஹருடைய கபூலியத் கிடைக்கும், மஸ்ஜித் கிடங்குற ரஹ்மத் 24 அவரும் அவருடைய உடலில் கிடைக்கும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நோயாளிகளுக்கு சுகம் வைத்திய சாலையில தூங்குறது அல்ல, ஏத்திகாவுடன் மஸ்ஜிதில் இருங்கள். வைத்திய சாலையை விட குணமான இடம் மஸ்ஜித். ஆகவேதான் உலமாக்கள் எழுதுறாங்க, அல்லாஹ் இந்த ரமலான சந்திருக்கிறது தக்குவாவும் தாங்க. அல்லாஹ் ரமலான சந்திருக்கிறது தக்குவாவும் தாங்க.
தக்குவா என்ன? அவனை காணாம விட்டாலும் அவன் பார்த்து கொண்டிருக்கிறது போல பயமரும்.
கொஞ்சமாவது வரத்தானே செய்யும். ரமலான்ல பாருங்க, சில நேரம் கடுமையான வெயில்,
நல்லா அலைஞ்சி திரிஞ்சிட்டு வாரார், ஃபுல் டயர் தாகம். இவர் ரூமுக்குள் இருக்கிறார், தாகம் மிஞ்சி தொண்டைய பிக்குது, குளிர் தண்ணியும் முன்னால் இருக்கு.
இவரு குடிக்கல மறந்தா, வீட்டுல ஒருத்தரும் பார்த்துக்க நிக்கல, குடிச்சிட்டு வந்து மகரிபு சுமரால் இருந்து நோம்பாளி மாறி துவாக்கருக்கு நோம்பு துறக்க வேணும். ஒருத்தரும் காணல, அல்ல அம்பலப்படுத்த போறது இல்லை.
ஆனாலும் அந்த தண்ணிய குடிக்காம எது எங்களை பயமுறுத்துது?
அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான். தக்குவா ஒன்று வருது.
ஆனால் ரமலான் என்பது வெறும் பசித்திருக்கிறதும் தராவீஹ் சொல்லுகிறதும் மட்டுமல்ல, இதுக்கு பேரல்ல தக்குவா,
இதுக்கு அப்பால் சில விஷயங்கள் இருக்குது. என்ன விஷயம்? சொன்னதை அல்லாஹ் சொன்னதை செய்யணும். என்ன பயிற்சி?
தின்னவாத வண்ணா நிறுத்தும், தின்னுண்டா தின்னும். இருந்து மகரிப் வரை சாப்பிட கூடாதா? கூடாது.
மகரிபி பிறகு சாப்பிடாம இருக்கீங்க, மகரிபாச்சா நீ சாப்பிடணும். மகரிப் வரை சாப்பிடாமல் இருப்பது குற்றம். மகரிபாகியும் சாப்பிடல, அப்படி ஒரு வகையான குற்றவாளி ஆகுவாய். இஃப்தார் செய்யல, சௌமுல் விசால சொல்லவா இதில் தடுத்திருக்கிறான். மக்ருஹ்,
சொன்னதை செய்ய பழக்கும் மாதம் ரமலான்.
அதனால பேணுதல் பக்குவம் தேவ ரமலான்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எத்தனையோ பேர் நோன்பு பிடிக்கிறதான், பகலையில பசித்து தாகித்து இருந்தாங்க, அவ்வளவுதான் அவங்க நோன்படி செஞ்சிக்கவே இல்லை, ஒரு சவாபம் அவங்களுக்கு இல்ல. அவர் நினைச்சிருக்கிறார் நோம்பாளி இல்லை, அல்லாஹ் கூலி கொடுக்கிறல்ல, ராவையில முடிச்சிருக்கிறாங்க, கெட்டித்தனம் எங்க இருக்கிறாங்க, காட்பாக்குறதும் ஓமி பாக்குறதும் கதைக்கிறதும் புறம் பேசுறதும் கண் விழித்திருந்ததே தவிர அவங்களுக்கு வேற ஒன்றும் இல்லை. ஒரு அறிஞர் கிதாபில் எழுதியிருக்கிறாரு, நோம்பு எதை போல என்று சொன்னா ஏசி போட்ட ரூம மாதிரியா, ஒருத்தர் ரூம ஏசி பண்ணிக்காது நல்ல கூலாயிருக்கும், ரூம ஏசி பண்ணினாலும் சரியான கூலன்னு வருதில்லை. கொஞ்சத்துல பார்த்தா ஜன்னல திறந்து வச்சு ஏசி வருமா,
அந்த ரூம் கூலாகாது. ரூம் கூலாகணும்னா எல்லாம் அடைச்சி ஏசிய போடும். இந்த மாதிரி ஒருத்தர் நோப்பு பிடிச்சா பக்குவம் வருவதில்லை, பழைய படிதான், எல்லா பாவமும் நடக்குது.
என்னன்னு பார்த்தா பசி தெரிஞ்சிருக்குது, ஏசியோ போட்டு ரன் பண்ணிக்குது, சாரு குழம்பு சாப்பிட்டுக்குது, இஃப்தாரு கஞ்சி குடிச்சிக்குது, தராவீஹ் தொழுதிக்குது, ஜன்னல மூடில. என்ன ஜன்னல்? கண்ணை பாதுகாக்கல, காதை புறம் பேசுறத கேட்கறதுல, சங்கீதத்தை கேட்கறதுல இருந்து காதை அடைக்கல, வாய பொய்யிலிருந்து அவதூறிலிருந்து கோல் சொல்றதிலிருந்து பாதுகாக்கல. இனி எங்க பக்குவம் வர?
அதனால் மூணு விஷயங்கள் உலமாக்கள் எழுதுறாங்க, குறைஞ்சது இந்த மூணு விஷயத்தையாவது ரமலான்ல பாதுகாருங்க. முதலாவது என்ன? பெரும் பாவங்கள் நடக்காம உங்களோட உடலை பாதுகாத்துக்கோ. இரண்டாவது விஷயம், நாவ பொய்யிலிருந்து பாதுகாருங்க, சபதம் செய்யுங்கோ. இந்த ரமலான் 30 நாளில பிசினஸ்லயோ கூட்டாளி மாரோட பரிகாசத்துக்கோ வீட்டிலேயோ ஒரு அவசரமான நிலையிலோ
பொய்யே பேச மாட்டேன். மூணாவது விஷயம், ஹராமான உணவை நான் சாப்பிட மாட்டேன், என் குடும்பத்தை சாப்பிட கொடுக்கவும்
மாட்டேன். வியாபாரத்தோட பேசிக்கே ஹராம், கடை திறந்திருக்குது, பேங்க் லோன் எடுத்து பெரிய பிசினஸ் 50-60 லட்சம் பேங்கில் இருந்து புடுங்கி எடுத்திருக்கிறார், பேங்கால தான் அஸ்திவாரம் போட்டு ஹராமான அஸ்திவாரத்தில் அவருடைய யாவரும் நடக்குது.
டாக்டர் அப்துல் ஹை எழுதுறாங்க, நான் இவருக்கு ஒரு ஆலோசனை சொல்றேன், உங்களுக்கு இப்ப உடனே கலர கஷ்டம் தானே, ஹராத்தில் உங்களோட முள்ள படந்தி அடியிலே நீங்க ஹராத்தை போட்டதால எல்லாத்திலே ஹராம் படந்தி, யாவரத்திலையும் ஹராம், பில்டிங்லையும் ஹராம், வீட்டிலையும் ஹராம், வாகனத்திலையும் ஹராம், புள்ளகளோட உடுப்பும் ஹராம், புள்ளகளோட மாப்பட்டியும் ஹராம், எல்லாம் ஹராம், எல்லாத்தையும் உங்களுக்கு உடனே கலட்டே. நீங்க தயவு செஞ்சு என்ன செய்யுங்க, ரமலான் ஒரு மாசத்துக்காவது உங்களோட சம்பாத்தியத்தால் உங்களோட குடும்பத்துக்கு சின்ன கொடுக்காம கடனுக்கு எடுத்து சாப்பிடுவோம்,
கடன் வாங்குவோம், ஹலாலா சம்பாதிக்கிற ஒருத்தருடைய கடன்களும் கடன் எடுக்க முடியும், அனுமதிக்குமா இருக்கிறதுல ஆகமான விஷயத்துக்கு எடுக்கலாம். நீங்க பக்குவத்தோட அதை எடுத்து சாப்பிட்டுட்டு ஒரு ஹலாலா சம்பாதிச்ச அந்த கடன் அடைங்க. இந்த ஒரு மாதத்தில நீங்க செஞ்ச முயற்சியால் அல்லாஹ் உங்களோட உள்ளத்தை வெளிச்சமாக்குவார், அது பிறகு பிசினஸை எப்படி அமைக்கணும் வழி தரப்படும்.
ஆக அல்லாஹுடைய நல்லடியார்களே,
ரொம்ப அவதானமாக இந்த குர்ஆனுடைய விஷயத்தில் ஆழமாக சிந்திங்க, ஆழமாக சிந்திங்க. நீங்க ஒவ்வொருத்தரா பாருங்க, உங்க குடும்பத்தில உங்களுக்கும் குர்ஆனுக்கும் இடையில் உள்ள எப்படி தொடர்பு இருக்குது, உங்களுக்கு குர்ஆன் ஓத தெரியுமா? மனைவிய பாருங்க, மனைவிய பாருங்க, மூத்த மகனை பாருங்க, ரெண்டாம் மகனை பாருங்க, வந்திருக்கிற மருமகனை பாருங்க, வந்திருக்கிற மருமகனை பாருங்க, பேரப்பிள்ளைகளை பாருங்க. குர்ஆன் திறமையா ஓத தெரியுமா? சந்தோஷப்படுங்க, அல்ஹம்துலில்லா, ஊக்கம் கொடுங்க ஓதுறதுக்கு. ஓத தெரியாதா தண்ணீர் வடிங்க, குர்ஆன எப்படியாவது ஓதுறதுக்கு அவங்களுக்கு முயற்சி ஒன்று கொடுங்க. பிள்ளைகள் அவ்வளவு பேரையும் மக்தபில குர்ஆன் மதரசாவுக்கு அனுப்புங்க, அனுப்பி அவர்களை பாடப்பட வைங்க, பகுதி நேர எவ்வளவு வகுப்புகள்ல சேர்த்துங்க, சூரத்துல் பக்கராவையாவது பாடப்பட வைங்க, மதரசாக்கள்ல இணைங்க, முழு குர்ஆனையும் பாடவாக்க வைங்க, முழு ஆலத்துக்கும் அனுப்பலாம். அங்க அவன் தன்னை பாதுகாத்துக் கொள்வான்,
பாதுகாத்துக் கொள்வான். முகலாய மன்னர் இருந்தார் ஷாஜஹான், கேள்விப்பட்டிருப்பாங்க முகலாய மன்னர் தாஜ்மஹால் என்ன தெரியுமே, ஷாஜஹான் மன்னர். இவரது மகன் அவுரங்கசீப், அவுரங்கசீப் ஆலம்கீரி,
வாப்ப மன்னன்
மகன் பெரியொரு ஃபகீஹ் ஆலி, ஹனபி மதஹபுடைய ஃபத்வாக்களை இணைச்சி ஃபத்வா ஆலம்கீரி எழுதிக்கிறார். ஜனாதிபதியில மகன் எழுதின கிதாப்,
வாப்ப ஒரு டைப்ல போனாலும் மகனுக்கு அல்லாஹ் தீனோட ஒரு பற்ற கொடுத்திருந்தான். இதனால அவுரங்கசீப் யோசிச்சார், வாப்ப பொது சொத்துகளை பிழையாக பாவிக்கிறார், வீண்டையும் செய்தார், ஏண்ட வாப்பவ கீழால இருக்கிற அடி வருடிகள் பாவிச்சு இந்த அரசு சொத்துக்களை பொதுமக்களுடைய சொத்துக்களை அநியாயம் செய்ய வைக்கிறாங்க, ஏண்ட வாப்பதான் கியாமத்தில் மாட்டிக்கொள்வார், இதனால வாப்பவ எப்படியாவது பாதுகாத்து தௌபா செய்ய வைக்கணும் என்று முடிவு செஞ்சு என்ன செஞ்சார், திடீரென்று வாப்பவ கைது செஞ்சு ஜெயில போட்டார். வாப்பா கைது செஞ்சு ஜெயில போட்டதுக்கு வாப்பா பாதுகாக்க, அவதான் கூட்டாளி மாதிரி கிட்ட வரமாட்டான். அவுரங்கசீப் ஆட்சி வந்தார், அவர் என்ன செஞ்சாரு, ஏந்த புள்ளகள் பழுதாகப்படாது, அதனால் ஒரு ஆலிமிட்ட மகனை அனுப்பி குர்ஆனை பாடமாக்க வச்சார். மாஷா அல்லாஹ், கொஞ்ச நாளையில மகன் குர்ஆனை பாடமாக்கி ஹாஃபில் ஆகிட்டார். சந்தோஷம், உலகத்தில எந்த விஷயத்திலையும் பொறாமப்படுகிறது ஹராம். ஒத்த ஊடல் கட்டினான், பொறாமப்படுகிறது ஹராம். புதிய வாகனத்தை வாங்கிக்கிறான், அவனை பார்த்து பொறாமப்படுறது ஹராம். அழகான ஒரு இடத்துல நிக்காக செய்தான், அவனை பார்த்து பொறாமப்படுறது ஹராம். ஒருத்தருக்கு ஒரு பதவி கிடைக்குது, பொறாமப்படுறது ஹராம். ரெண்டு விஷயத்துல மட்டும் பொறாமப்பட்டாவது செஞ்சிக்கோ என்று மார்க்கம் அனுமதி தருகிறேன். ஒன்றே ராவு பகலா குர்ஆன் உதரவரை பார்த்து பொறாமப்படி சூழ்தான் போய் தரா. ரெண்டாவது ஹலாலாக உணர்ச்சி ராவு பகலாக செலவழிக்கிறாரே தர்மசாலி, அவனை பார்த்து பொறாமப்படி, நீனும் தர்மசாலியாக மாறு. அவுரங்கசீப் என்ன செஞ்சாரு, மகன் ஹிஃபுது முடிச்சிருக்கிறே சந்தோஷத்தில அரச சபையில் இருந்த எல்லாருக்கும் இனிப்பு பண்டம் வழங்கினார், மிட்டாய். இப்ப இவருக்கு ஜெயில் நிற்கிற வாப்பா யாரு வந்த, ஏண்ட மகனில ஏண்ட வாப்பா பங்கிருக்குது, அவர் அப்பாவே, அவருக்கும் மிட்டாய் கொடுப்போம் எடுத்துக்கொண்டு போனாரு. ஜெயிலுக்குள்ள மிட்டாய் பொட்டியோட போறாரு, வாப்பட கண்ணும் தெரியாச்சு தெரியுதுல்ல, மிட்டாய கொடுத்தாரு. அவர் கேட்டார், கோ நாயாக யாரா வந்தீங்க, சொன்னார் அவுரங்கசீப் வந்தீங்க. ஏ வந்தா, ஏன் இந்த மகன் ஹாஃபில் ஆகிட்டாரு, திமுது முடிச்சிட்டாரு, ஒரு அடி மிட்டாய் பொட்டி பறந்துட்டு கையால் ஒரு அடி, என்னடா இந்த கிழவனுக்கு, குர்ஆனுடைய மகோ, ஏவாப்பா இப்படி செய்றீங்க, சொன்னாரு ஓண்ட மகன் ஹிஃபுது முடிச்சா நீ மிட்டாய் தில்லி, ஏண்ட மகன் முடிக்கல, ஏண்ட மகன் ஹிஃபுது முடிச்சாதான் நான் மிட்டாய் தின்னு, ஓண்ட மகன் ஹிஃபுது முடிச்சா நீ மிட்டாய். ஓஹோ, மகன் உடந்தாரு, எனக்கு குர்ஆன பாடமாக சொல்றாரு வாப்பா. வாப்பட அந்த ஊக்குவிப்பு மாஷா அல்லாஹ், அவர் ஒரு ஆலிமை அணுகி ஒரு நேரத்தை ஒதுக்கி குர்ஆன பாடமாக்கினார். அரசு அலுவல்களை கவனித்துக் கொண்டு குர்ஆன பாடமாக்க ஆரம்பித்தார். கொஞ்சம் காலம் எடுத்தாலும் குர்ஆனை மனனம் செய்து முடித்தார். அதுக்கு பிறகு மிட்டாய் எடுத்துக்கொண்டு ஜெயிலுக்கு போனார். கேட்டார், யாரப்பா வந்திருக்கிறாய், உங்களோட மகன் வந்திருக்கிறேன், ஏன் வந்தாய், உங்களோட மகன் சிபுது முடிச்சிருக்கிறார், மிட்டாய் கொண்டு வந்திருக்கிறேன். கட்டி பிடிச்சி வானக்கா செஞ்சார், வானக்கா செஞ்சார், கொடுத்த மிட்டாயை சாப்பிட்டார். ஒரு வாப்ப மகனை எப்படி ஊக்கப்படுத்துறார், சாதாரண குடும்பம் அல்ல, சாதாரண குடும்பம் அல்ல, இந்தியாவை ஆட்சி செய்த முகலாய மன்னர்களுடைய குடும்பத்தில் இப்படி ஒரு அற்பவன் அற்புதம் என்று சொன்னா நம்மட குடும்பத்தில் என்ன செய்யணும்? ஆகவே அல்லாஹ்வுடைய நல்லடியார் இந்த வகையில் இந்த வருகின்ற ரமலானில் ஆழமாக சிந்திப்போம். குடும்பங்களை அழகாக எப்படி நெறிப்படுத்தலாம், வாலிபர்கள் சீராக, வாலிபர்களுடைய எதிர்காலம் வளமாக, வாலிபர்களுடைய எதிர்காலம் பிரகாசமாக என்ன செய்யலாம் என்று சிந்திப்போம். குர்ஆனை அதற்கு உள்ள பாதுகாவலராக எடுப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் அனைவர்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வானாக. யா அல்லாஹ், பூரா உம்மத்தில் உள்ள எல்லா முஸ்லிம்களுடைய பாவங்களையும் மன்னித்தருள்வாயாக. முஸ்லிம்கள் எங்கெல்லாம் கஷ்டங்களுக்கும் இன்னல்களுக்கும் ஆளாகி இருக்கிறார்களோ அவர்களுடைய கஷ்டங்களையும் இன்னல்களையும் போக்கி வைப்பாயாக. எங்கெல்லாம் முஸ்லீம்களுக்கு அநியாயம் செய்யப்படுகிறதோ அந்த அநியாயத்திலிருந்து அவர்களை நீ பாதுகாத்துருவாயாக, அவர்களுக்கு நியாயத்தை பெற்றுக் கொடுப்பாயாக. யாரெல்லாம் முஸ்லீம்களுக்கு எதிராக திட்டம் திட்டுகிறார்களோ அவர்களுடைய சதித்திட்டங்களிலிருந்து முஸ்லீம்களை பாதுகாப்பாயாக. அவர்களுக்கும் நீ ஹிதாயத்தை நசீவாக்குவாயாக, அவர்களுக்கும் இந்த புனிதமான தீனை நசீவாக்குவாயாக. யா அல்லாஹ், இவருடைய கஷ்டங்களை போக்குவாயாக, நோய்களுக்கு ஆபியத்தை தருவாயாக, கடன்களை போக்க வழிகாட்டுவாயாக. யாருடைய வீடுகளுக்கெல்லாம் பிரச்சனைகள் இருக்கிறதோ அந்த பிரச்சனைகளை எல்லாம் நிவர்த்தி செய்து கொடுப்பாயாக. அபராதிகளுடைய கபர்களை பிரகாசமாக்கி வைப்பாயாக. வருகின்ற ரமலானை முபாரக்கான ரமலானாக ஆக்குவாயாக. கஷ்டங்களை விட்டு நீக்கப்பட்ட ஒரு ரமலானாக, சஞ்சலங்கள், பிரச்சனைகள், நோய்கள், ஆபத்துகள் இல்லாத பூர்த்தியாக உன்னை திருப்திப்படுத்தி தக்வாவை பெற்றுக்கொள்ளும் ரமலானாக எங்களுக்கு தந்தருள்வாயாக. ஆமீன். வ ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.